சமுதாய வானொலி நமக்கு இப்ப வந்தாச்சு, அதனால நாம் பெறுவோம் எத்தனை எத்தனை சேவை. ஸ்டூடெண்ட்ஸ் ஃபார்மர்ஸ் எல்லாருக்கும் இதுதானே தேவை. விவசாயத்தில் வளம் பெறவே இது ஒரு அரிய வாய்ப்பு. அதனாலே இப்போதே எல்லாரும் கேளுங்க 107.4
இ கம்யூனிட்டி எஃப்எம் 107.4.
உழவர்கள் ஆலயமே தமிழ்நாடு, வேளாண்மை பல்கலைக்கழகம் தானே.
கோவை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக தோட்டக்கலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் காய்கறி துறை உதவி பேராசிரியர் முனைவர் பி ஆர் கமல்குமரன் அவர்கள் கிழங்கு பயிர்களில் விரைவு பயிர் பெருக்க முறையில தரமான விதைக்கரணைகள் உற்பத்தி செய்யும் தொழில்நுட்பத்தை பத்தி சொல்ல போறாங்க, கேட்கலாம்.
கிழங்கு பயிர்கள் சாதாரணமாக வெப்பமண்டல மற்றும் மிதவெப்பமண்டல நாடுகளில் உணவு பாதுகாப்பில் பல்லாண்டுகளாக முக்கிய பங்காற்றுகிறது. மேலும் தானியங்கள் மற்றும் பருப்பு வகைகளுக்கு அடுத்தபடியாக கிழங்கு பயிர்கள் மூன்றாவது முக்கிய பயிராக விளங்குகிறது. கிழங்கு வகை உணவுப் பொருட்கள் அதிக கலோரி சக்தியை தருவதோடு மாறிவரும் தட்பவெப்ப நிலையை தாங்கி வளரும் தன்மையையும் தொழிற்சாலைகளுக்கு முக்கிய மூலப்பொருளாகவும் விளங்கும் சிறப்பை பெற்றுள்ளன. இது தவிர கிழங்கு பயிர்கள் பஞ்சம் மற்றும் இயற்கை சீரழிவிற்கு எதிரான காப்பீட்டு பயிராகவும் அதிக கலோரி சக்தி தரும் மலிவான பயிராகவும் விளங்குகிறது. இருப்பினும் இதில் மிக முக்கியமாக குறைவான பயிர் பெருக்க விகிதம் காரணமாக தேவையான அளவு தரமான விதைக்கரணைகள் கிடைக்கப் பெறுவது இல்லை. கிழங்கு பயிர்களின் பயிர் பெருக்கம் பொதுவாக மிகவும் குறைவாக உள்ளது. உதாரணமாக மரவள்ளி கிழங்குகளில் பயிர் பெருக்க விகிதம் 1:10 என்ற அளவிலும், சேனை கிழங்குகளில் 1:4 என்ற அளவிலும், வெற்றிலை வள்ளி கிழங்குகளில் 1:6 என்ற அளவிலும் மிக குறைவாக உள்ளது. இதன் காரணமாக வெளியிடப்படும் உயர் விளைச்சல் ரகங்களின் விதை கிழங்குகள் விவசாயிகளை சென்றடைவது மிகவும் தாமதமாகிறது. இதனை களைவதற்கு பாரம்பரிய முறையில் தயாரிக்கப்படும் விதைக்கரணைகளுக்கு பதிலாக நவீன முறையில் சிறுகரணை உற்பத்தி மூலம் விதைக்கரணைகள் விரைவாக விவசாயிகளை சென்றடைவதை நாம் உறுதிப்படுத்த முடியும். இந்த முறையில் மரவள்ளி கிழங்கில் சிறுகரணை உற்பத்தி முறையை பற்றி காணலாம். முதலில் பாரம்பரிய முறையில் மரவள்ளியில் 20 சென்டிமீட்டர் நீளமும் 10 முதல் 12 கணுக்களை உடைய குச்சிகளை விதைக்கரணையாக உபயோகப்படுத்தப்பட்டு வந்தது. இருப்பினும் விதைக்கரணைகள் முளைத்த பிறகு 2 மொட்டுகள் மட்டுமே வளர்ச்சிக்காக அனுமதிக்கப்படுகிறது. மீதமுள்ள கணுக்களிலிருந்து வளரும் மொட்டுக்கள் நீக்கப்பட்டு வீணாக்கப்படுகிறது. இதனால் சிறுகரணை உற்பத்தி முறை மூலம் ஒவ்வொரு மொட்டும் வளர்ந்து தனி ஒரு செடியாக வளரும் திறனை உபயோகித்து விதைக்கரணை உற்பத்தி விதை அதிகரிக்க முடியும். இந்த தொழில்நுட்பமானது விதைக்கரணை முளைத்தவுடன் வேர்கள் ஊட்டச்சத்துக்களை விதைக்கரணையிலிருந்து அல்லாமல் மண்ணிலிருந்தே எடுத்துக்கொள்கின்றன என்ற அடிப்படையில் உருவாக்கப்பட்டது. எனவே முளைப்பு திறனை பொறுத்தவரை விதைக்கரணையின் அளவிற்கும் முளைப்பு திறனுக்கும் உண்மையில் முக்கியத்துவம் இல்லை. இதனால் விதைக்கரணையின் அளவு பாரம்பரிய 20 சென்டிமீட்டர் நீளத்திற்கு பதிலாக 2 கணுக்களை உடைய கரணைகளை உருவாக்க முடியும். முதலில் சிறுகரணை உற்பத்திக்கு நோய் தாக்காத முதிர்ந்த குச்சிகளை தேர்வு செய்ய வேண்டும். இதிலிருந்து 2 கணுக்களை உடைய கரணைகள் கூர்மையான கத்தி மூலம் கரணைகள் சேதப்படுத்தாமல் வெட்டி எடுக்கப்பட வேண்டும். முதலில் பழைய முறையில் தண்டில் இளம் நுனிப்பகுதி உபயோகப்படுத்தப்படாமல் நீக்கப்படுகிறது. ஆனால் புதிய முறையில் தண்டின் நுனிப்பகுதி 5 முதல் 6 சென்டிமீட்டர் நீளமும் மற்றும் அதற்கு கீழுள்ள இளம் தண்டு 4 கணுக்களுடனும் உபயோகப்படுத்தப்படுகிறது. மீதமுள்ள முதிர்ந்த தண்டு 2 கணு கரணைகளாக வெட்டப்படுகிறது. இவ்வாறு வெட்டப்பட்ட 2 கணு சிறுகரணைகள் நாற்றங்காலில் நடவு செய்யப்பட வேண்டும். இதற்காக நாற்றங்காலில் 35% நிழல் வலை குடில் அமைக்க வேண்டும். 1 ஹெக்டேரில் நடவு செய்வதற்கு தேவையான சிறுகரணை உற்பத்தி செய்ய 145 சதுர மீட்டர் பரப்பு நாற்றங்கால் தேவைப்படுகிறது. மேட்டுப்பாத்திகளை தயார் செய்து அதில் நுனி குச்சி மற்றும் 4 கணு குச்சிகளை நேராகவும் 2 கணு கரணைகளை படுக்கை வாட்டிலும் 5 சென்டிமீட்டர் இடைவெளியில் நடவு செய்தல் வேண்டும். இவ்வாறு விதைக்கப்பட்ட விதைக்கரணைகள் விரைவில் முளைப்பதற்கு அடிக்கடி குறைந்த இடைவெளியில் நீர் தெளிப்பது அவசியம். சிறுகரணைகள் 1 வாரத்தில் முளைப்பு வந்துவிடும். பிறகு தேமல் நோய் தாக்கிய செடிகளை அதன் அறிகுறி தென்பட்டவுடன் நீக்கப்பட வேண்டும். இவ்வாறு விதைக்கப்பட்ட சிறுகரணைகள் 4 வாரங்களில் நடவிற்கு தயாராகிவிடும். சிறுகர்ணைகள் நாற்றங்காலிலிருந்து மெதுவாக பிடுங்கப்பட்டு நடவு வயலில் 45 சென்டிமீட்டர் இடைவெளியில் பாறுகளை நடவு செய்தல் வேண்டும். அறுவடையின் போது ஒரு ஹெக்டருக்கு 60,000 மரவள்ளி குச்சிகளும் 75 முதல் 80 டன் கிழங்குகளும் கிடைக்கிறது. இதிலிருந்து மீண்டும் சிறுகரணை முறை மூலம் பயிர் பெருக்கம் செய்தால் 70 ஹெக்டருக்கு தேவையான விதைக்கரணைகளை உற்பத்தி செய்யலாம். இம்முறை மூலம் பயிர் பெருக்க விகிதம் 1:10 to 1:60 உயர்வதோடு ஒரு ஹெக்டருக்கு தேவையான விதைக்கரணைக்கான செலவில் ₹5,000 வரை சேமிக்க முடியும். மேலும் குறைவான அளவிலான தேமல் நோய் தாக்காத விதை குச்சிகளிலிருந்து அதிக எண்ணிக்கையிலான ஆரோக்கியமான விதைக்கரணைகளை பெற முடியும். அடுத்ததாக சேனை கிழங்கில் சிறுகரணை உற்பத்தி முறையை பற்றி பார்க்கலாம். சேனை கிழங்கில் பாரம்பரிய முறையில் 750 கிராம் முதல் 1 கிலோ எடை வரையிலான விதைக்கரணைகள் விதைப்பிற்கு உபயோகப்படுத்தப்படும். இதன் காரணமாக பயிர் பெருக்க விகிதம் குறைகிறது, மேலும் விதைக்கரணை விலையும் அதிகரிக்கிறது. அதிக சுமை காரணமாக விதைக்கிழங்குகளை எடுத்துச் செல்ல அதிக செலவாகிறது. மேலும் உயர் விளைச்சல் ரகங்களின் விதைக்கரணைகளை விவசாயிகளுக்கு கொண்டு செல்வதில் தட்டுப்பாடு ஏற்படுகிறது. எனவே சிறுகரணை உற்பத்தி இப்பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வாக அமைகிறது. இந்த முறையில் 750 கிராம் விதைக்கரணைகளுக்கு பதிலாக 100 கிராம் எடையுள்ள சிறுகரணைகள் நடவிற்காக பயன்படுத்தப்படுகின்றன. சேனை கிழங்கின் முட்டு கிழங்கின் நடுப்பகுதியில் அமைந்துள்ளது. இதனால் சிறுகரணை உற்பத்தி செய்யும் பொழுது ஒவ்வொரு கரணையிலும் நடுமுட்டின் ஒரு பகுதி இருக்குமாறு உறுதி செய்தல் வேண்டும். இவ்வாறு உற்பத்தி செய்யப்பட்ட சிறுகரணைகள் நடவிற்கு முன் சாணக்குழம்பில் நனைத்து 1 அல்லது 2 நாட்கள் உலர வைக்க வேண்டும். பிறகு சிறுகரணைகள் வழக்கமாக 90 சென்டிமீட்டர் இடைவெளிக்கு பதிலாக வரிசைக்கு வரிசை 60 சென்டிமீட்டர் இடைவெளியும் செடிகளுக்கு இடையில் 45 சென்டிமீட்டர் இடைவெளியும் விட்டு நடவு செய்தல் வேண்டும். நட்ட 2 முதல் 3 வாரங்களில் சிறுகரணைகள் முளைத்துவிடும். விதைக்கரணைகள் சிறியதாக இருப்பதால் முளைத்தவுடன் வேர் மண்ணிலிருந்து ஊட்டச்சத்துக்களை பெறுவதற்கு ஏதுவாக 50% முளைப்பிற்கு பின் அடியுரம் இடுவது அவசியம். இத்தகைய சிறுகரணை விதைப்பின் மூலம் 600 கிராம் முதல் 1.5 கிலோ எடை வரையிலான கிழங்குகளை மகசூலாக பெற முடியும். இதிலிருந்து மேலும் சிறுகரணை உற்பத்தியோ அல்லது வழக்கமான வணிக ரீதியான உற்பத்தியோ செய்ய முடியும். இதன் மூலம் பயிர் பெருக்க விகிதம் 1:4 to 1:15 உயர்வதோடு ஒரு ஹெக்டருக்கு தேவையான விதைக்கரணைகளின் அளவு 3,700 கிலோவிலிருந்து 1,250 கிலோவாக குறைகிறது. அடுத்ததாக வெற்றிலை வள்ளி கிழங்கில் சிறுகரணை உற்பத்தி. வெற்றிலை வள்ளி கிழங்கில் வழக்கமாக 250 கிராம் எடையுள்ள விதைக்கரணைகள் உபயோகப்படுத்தப்படுகிறது. இதனால் அதன் பயிர் பெருக்க விகிதம் 1:6 உள்ளது. தேவையான அளவு விதைக்கரணை உற்பத்தி செய்வதற்கு அதிக காலம் தேவைப்படுகிறது. விதைக்கரணையின் அளவை 30 கிராமாக குறைப்பதன் மூலம் பயிர் பெருக்க விகிதம் 1:24 அதிகரிக்க முடியும். வெற்றிலை வள்ளி கிழங்கில் முளை மொட்டுகள் கிழங்கின் வெளிப்புற தோல் பகுதி முழுவதும் பரவியிருப்பதால் கிழங்கின் எந்த ஒரு சிறு பகுதியும் முளைக்கும் திறன் கொண்டவையாகும். எனவே 30 கிராம் அளவுள்ள சிறு துண்டுகள் தோல் பகுதியுடன் வெட்டப்பட்டு அதனை வெட்டுப்பகுதி மேல் நோக்கி இருக்கும்படியும் தோல் பகுதி மண்ணுடன் தொடர்பில் இருக்கும்படியும் நாற்றங்காலில் 5 சென்டிமீட்டர் இடைவெளியில் நட வேண்டும். நாற்றங்காலில் 35% நிழல் வலை குடில் அமைக்க வேண்டும். இந்த சிறுகரணைகள் 15 நாட்களில் முளைத்துவிடும். பிறகு அவை 3 அல்லது 4 இலை பருவத்தை அடைந்தவுடன் அவற்றை நடவு வயலில் 60 சென்டிமீட்டர் இடைவெளியில் நடவு செய்யலாம். அடியுரமாக 50% தழை மற்றும் சாம்பல் சத்தும் 100% மணிச்சத்தும் இட வேண்டும். மகசூலாக கிடைக்கும் கிழங்குகள் 300 கிராம் முதல் 2 கிலோ வரை எடை இருக்கும். இதனால் இதன் பயிர் பெருக்க விகிதம் 1:6 to 1:20 அதிகரிப்பதோடு ஒரு ஹெக்டருக்கு தேவையான விதைக்கரணைகளின் அளவு 2,500 கிலோவிலிருந்து 800 கிலோவாக குறைகிறது. சேப்பங்கிழங்கில் சிறுகரணை உற்பத்தி. சிறுகரணை உற்பத்தி செய்ய தேர்வு செய்யப்பட்ட தாய் கிழங்குகள் முதலில் வட்ட வடிவ துண்டுகளாக வெட்டப்பட்டு பின்பு அதனை கிடைமட்டமாக 10 கிராம் எடையுள்ள சிறு துண்டுகளாக வெட்ட வேண்டும். இந்த சிறுகரணைகள் வரிசைக்கு இடையில் 45 சென்டிமீட்டர் இடைவெளியும் செடிகளுக்கு இடையில் 30 சென்டிமீட்டர் இடைவெளியும் விட்டு நடவு செய்தல் வேண்டும். சிறுகரணை தொழில்நுட்பம் மூலம் சேப்பங்கிழங்கில் பயிர் பெருக்க விகிதம் 1:20 to 1:120 உயர்கிறது. மேலும் ஒரு ஹெக்டருக்கு தேவையான விதைக்கரணையின் அளவு 800 கிலோவிலிருந்து 400 கிலோவாக குறைகிறது.
கிழங்கு பயிர்களில் விரைவு பயிர் பெருக்க முறையில் தரமான விதைக்கரணைகள் உற்பத்தி செய்யும் தொழில்நுட்பத்தை பற்றி விரிவாக விளக்குனாங்க. கோவை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக தோட்டக்கலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் காய்கறி துறை உதவி பேராசிரியர் முனைவர் பி.ஆர். கமல்குமரன் அவர்கள்.